அன்பர்களுக்கு வணக்கம். இது பிபிசி உலக சேவையின் தமிழோசை. பிப்ரவரி மாதம் 14 நாள் செவ்வாய்க்கிழமை. இன்றைய நிகழ்ச்சியை தொகுத்து வழங்குபவர் பிரமிளா கிருஷ்ணன். இன்றைய நிகழ்ச்சியில் முதலில் செய்தி அறிக்கை, பின்னர் தொடரும் செய்தி அரங்கத்தில் சொத்து குவிப்பு மேல்முறையீட்டு வழக்கில் அதிமுக பொதுச்செயலாளர் சசிகலா உள்ளிட்ட மூவருக்கு சிறப்பு நீதிமன்றம் விதித்த தண்டனையை உச்சநீதிமன்றம் உறுதி செய்தது குறித்த செய்தி, மற்றும் உச்சநீதிமன்ற தீர்ப்பு குறித்து அரசியல் கட்சித் தலைவர்களின் கருத்துக்கள்.
ஜெயலலிதா அம்மையாரே குற்றவாளி என்று உணர்த்தக்கூடிய தீர்ப்பு வழங்கப்பட்டிருக்கிற நிலையில் இந்த ஆட்சி மேலும் தொடர்வது நியாயம்தானா என்கிற கேள்வியும் நமக்கு எழுகிறது.
அரசியல்வாதிகளாக இருக்கக்கூடியவர்கள் பொதுவாழ்வில் எப்படி தூய்மையாக இருக்க வேண்டும் என்பதற்கு எடுத்துக்காட்டக்கூடிய வகையில் இந்த தீர்ப்பு அமைந்திருக்கிறது
உள்ளிட்ட செய்திகளை கேட்கலாம். செய்தி அறிக்கை வாசிப்பவர் விஷ்ணுபிரியா. வடகொரிய அதிபர் கிம் ஜாங் உன்னின் ஒன்றுவிட்ட சகோதரர் மலேசியாவில் உயிரிழந்துள்ளார். அவர் கொலை செய்யப்பட்டிருக்கலாம் என நம்பப்படுகிறது. கிம் ஜாங் உன் கோலாலம்பூர் விமான நிலையத்தில் கொல்லப்பட்டார் என மலேசிய அரசு வட்டாரங்கள் தெரிவிக்கின்றன. அவரின் குடும்பத்திற்கு நெருக்கமான ஒரு பிரிட்டிஷ் நபர் அவர் விஷம் வைத்து கொல்லப்பட்டிருக்கலாம் என பிபிசியிடம் தெரிவித்தார். ஐரோப்பிய நாடாளுமன்றத்தின் ஐரோப்பிய ஒன்றியத்திலிருந்து பிரிட்டன் வெளியேறுவதற்கான பேச்சுவார்த்தையாளர் ஐரோப்பிய ஒன்றியம் தீவிரமாக சீர்திருத்தம் செய்யப்பட வேண்டும் என்று கூறியுள்ளார்.
Let's face the reality. Our union is in crisis. Our European Union doesn't have a lot of friends.
முக்கிய பிரச்சனைகளான குடியேற்றம் மற்றும் பொருளாதார தேக்க நிலையை சரி செய்வதில் ஐரோப்பிய ஒன்றியத்தின் திறன் மீது ஐரோப்பிய ஒன்றிய மக்கள் நம்பிக்கையை இழந்து வருவதாக கீஃபோர்ஸ்டோட் தெரிவித்துள்ளார். ஐரோப்பிய ஒன்றியத்திலிருந்து பிரிட்டன் வெளியேற்றம், அமெரிக்க அதிபராக டொனால்டு ட்ரம்ப் தேர்வு மற்றும் விளாடிமிர் புதின் என அரசியல் சூழலில் ஏற்பட்ட மூன்று முக்கிய மாற்றங்களை அவர் குறிப்பிட்டார். சிரியாவில் இரண்டு கிளர்ச்சி குழுக்களுக்கு மத்தியில் நடக்கும் சண்டைகள் கடந்த 2 தீவிரமடைந்துள்ளதால் டசன் கணக்கானோர் உயிரிழந்துள்ளனர் என சிரியா ஆர்வலர்கள் தெரிவித்துள்ளனர். சிரியா அல்கெய்தாவின் முன்னாள் கூட்டாளியால் முன்னடத்தப்படும் கிளர்ச்சியாளர்களின் கூட்டணி மற்றும் மேலும் தீவிரமான மற்றொரு குழுவிற்கும் இடையே இட்லிபின் வடமேற்கு மாகாணத்தில் சண்டை நடைபெற்று வருகிறது. கிழக்கு எலப்போவிற்கு பிறகு இட்லிப் கிளர்ச்சியாளர்களின் கடைசி முக்கிய வலிமை வாய்ந்த நகரமாக உள்ளது. டோஷிபா எலக்ட்ரானிக்ஸ் நிறுவனம் இந்த ஆண்டு 3.4 பில்லியன் டாலர் இழப்பை சந்தித்துள்ளதாக வெளியான செய்தியை அடுத்து டோஷிபா குழுமத்தின் சேர்மன் தனது பதவியை ராஜினாமா செய்துள்ளார். அந்த நிறுவனம் தனது லாப நஷ்ட அறிக்கையை வெளியிட தாமதப்படுத்திய நிலையில் தான் பதவி விலகுவதாக ஷிகெனோரி ஷிகா அறிவித்துள்ளார். பிரச்சினைக்குரிய அதன் அணுசக்தி வர்த்தகத்தின் நிலுவையான பில்லியன் கணக்கான டாலர் தள்ளுபடி செய்யப்படும் என்று எதிர்பார்க்கப்பட்டது. அதேபோல் டோஷிபாவின் எதிர்காலம் ஆபத்தான நிலையில் உள்ளதாகவும் ஒப்புக்கொள்ளப்படும் என்று எதிர்பார்க்கப்பட்டது. கொக்கெயின் என்னும் போதைப் பொருளை உடலின் மேற்புறம் பயன்படுத்தப்படும் கிரீமில் கலந்து கடத்தல்காரர்களால் கடத்தப்படும் புதிய வழிமுறைகளை தாங்கள் கண்டுபிடித்துள்ளதாக தாய்லாந்து போலீசார் தெரிவித்துள்ளனர். திங்களன்று எக்வடாரைச் சேர்ந்த பெண் ஒருவர் பாங்காங் விமான நிலையத்தில் கைது செய்யப்பட்டுள்ளார். உடலுக்கு பயன்படுத்தப்படும் கிரீமை அதிக அளவில் 6 பாட்டில்களில் அந்த பெண் வைத்திருந்ததால் கடத்தல் தடுப்பு அதிகாரிகள் சந்தேகித்தனர் என மூத்த போலீஸ் அதிகாரி ஒருவர் பிபிசியிடம் தெரிவித்துள்ளார். ஆனால் அந்த கிரீம்களில் இருந்து போதைப் பொருள் எவ்வாறு பிரித்து எடுக்கப்படும் என்பது தங்களுக்கு தெரியாது எனவும் அவர் தெரிவித்துள்ளார். ஈரானில் கால்பந்து போட்டிகளை பெண்கள் காண்பதற்கு விதிக்கப்பட்டிருக்கும் தடையை எதிர்த்து ஆண் வேடம் அணிந்து மைதானத்திற்குள் நுழைந்த பல இளம் பெண்களை தடுத்து நிறுத்தியதாக அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர். ஞாயிறன்று டெஹ்ரானில் ஈரானின் மிக பிரபலமான 2 அணிகள் விளையாடும் கால்பந்து போட்டியை காண முயன்ற 8 பெண்களை பாதுகாப்பு அதிகாரிகள் தடுத்து நிறுத்தினர் என அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர். செய்தி அறிக்கை கேட்டீர்கள். தொடர்வது செய்தி அரங்கம் தமிழக கண்ணோட்டம். சொத்து குவிப்பு மேல்முறையீட்டு வழக்கில் அதிமுகவின் பொதுச்செயலாளர் சசிகலா, அவரது உறவினர்கள் இளவரசி மற்றும் சுதாகரன் ஆகியோர் கர்நாடக உயர்நீதிமன்றத்தால் விடுவிக்கப்பட்டதை ரத்து செய்த உச்சநீதிமன்றம் அவர்களுக்கு 4 சிறை தண்டனை விதித்து சிறப்பு நீதிமன்றம் அளித்த தீர்ப்பை உறுதி செய்துள்ளது. அதுகுறித்த விவரங்களை உச்சநீதிமன்ற மூத்த செய்தியாளர் ஜே வெங்கடேசனிடம் கேட்டார் தங்கவேல்.
கர்நாடக உயர்நீதிமன்றம் மறைந்த முன்னாள் முதல்வர் ஜெயலலிதா, சசிகலா, சுதாகரன் இளவரசி ஆகியோரை விடுதலை செய்வதற்கு கூறப்பட்ட முக்கியமான காரணம், இவர்கள் அளவுக்கு அதிகமாக சொத்து சேர்த்தது உண்மையாகவே இருந்தாலும் அது 8.12% இருக்கிறது. உச்ச நீதிமன்றம் ஏற்கனவே ஒரு வழக்கில் 10% வரை இது மாதிரி இருந்தால் அது குற்றம் இல்லை என்று கூறியிருக்கிறது ஒரு வழக்கில். அந்த வழக்கை மேற்கோள் காட்டி இவர்களுடைய சொத்து 8.12% இருக்கிறதுனால் இது குற்றம் இல்லை என்பது போல் அவர் ஒரு முடிவுக்கு வந்து அதனால் இவர்களை விடுதலை செய்வதாக அந்த தீர்ப்பில் கூறியிருந்தார். அந்த தீர்ப்பை உச்சநீதிமன்றம் இன்று ரத்து செய்து அவர்கள் குற்றவாளிகளே கீழ்கோர்ட்டு இது முறையாக இந்த வழக்கு ஆராய்ந்து செய்து 53 கோடி ரூபாய் இவர்கள் அளவுக்கு அதிகமாக சொத்து சேர்த்தது என்பதை நிரூபண ஆவணங்கள் மூலமும் சாட்சியங்கள் மூலமும் நிரூபித்துள்ளது. அந்த நிரூபணத்தை நாங்கள் முழுமையாக ஏற்றுக்கொள்கிறோம் என்று உச்சநீதிமன்றம் தனது தீர்ப்பில் கூறி கீழ்கோர்ட்டு பிறப்பித்த உத்தரவான 4 ஆண்டுகால சிறை தண்டனையும் உறுதி செய்தது.
சசிகலா உள்ளிட்டோர் வந்து இப்போ அடுத்ததாக என்ன செய்ய வேண்டும், எந்த நீதிமன்றத்தில் எப்போது சரணடைய வேண்டும்?
அவர்கள் உடனடியாக சரணடைய வேண்டும் என்று உச்சநீதிமன்றம் தனது தீர்ப்பில் கூறியிருந்த போதிலும் சசிகலா சார்பில் உச்சநீதிமன்றத்தில் நாளை ஒரு மனு தாக்கல் செய்யப்பட இருக்கிறது. அதில் சசிகலாவின் உடல்நிலை கருதியும் அவருக்கு ஒரு சிகிச்சை அளிக்க வேண்டியிருப்பதாலும் மேலும் அவர் கட்சியின் நடவடிக்கைகள் ஈடுபடுவதால் அவர்களுக்கு 4 வார கால அவகாசம் வேண்டும். எனவே அவர்கள் சிறப்பு நீதிமன்றத்தில் சரண்டர் ஆவதற்கு 4 வாரங்கள் கழித்து சரண்டர் ஆகலாம் என்று அந்த தீர்ப்பை மாற்றி உத்தரவிட வேண்டும் என்று மனு தாக்கல் செய்யப்பட இருக்கிறது. இந்த மனுவை உச்சநீதிமன்றம் ஏற்றுக்கொள்ளுமா இல்லையா என்பதை பொறுத்திருந்துதான் பார்க்க வேண்டும்.
இப்போ இந்த வழக்கிலே வந்து முக்கியமான குற்றவாளியாக மறைந்த முன்னாள் முதலமைச்சர் ஜெயலலிதா அவர்கள் சேர்க்கப்பட்டிருந்தார் முதல் குற்றவாளியாக. அவரை பற்றி இந்த தீர்ப்பிலே வந்து ஏதாவது குறிப்பிடப்பட்டிருக்கிறதா?
மறைந்த முதல்வர், அவர் இந்த வழக்கில் எனக்கு எந்த விதமான சம்பந்தமும் இல்லை என்பது போல் தனது வாதத்தில் குறிப்பிட்டிருந்தார். அந்த வாதத்தை ஏற்க முடியாது. இவர் சசிகலா அவர்களுக்கு சொத்துக்கள் வாங்குவதற்காக பவர் ஆஃப் அட்டாரிட்டி கொடுத்திருந்தார். இவர்கள் ரத்த சம்பந்தம் இல்லாத போதிலும் சசிகலா, சுதாகர் இளவரசி ஆகியோர் அவர் போயஸ் கார்டனிலேயே தங்க வைக்கப்பட்டனர். போயஸ் கார்டனிலேயே அவசர அவசரமாக ஒரே நாளில் 10 நிறுவனங்கள் ஆரம்பிக்கப்பட்டன. அந்த 10 நிறுவனங்களுக்கும் ஜெயலலிதா தான் பணம் அளித்திருக்கிறார். அந்த பணங்கள் கத்தை கத்தையாக இவர்களது வங்கி கணக்குகள் செலுத்தப்பட்டிருக்கிறது. அந்த வங்கி கணக்குகளில் செலுத்தப்பட்ட பணத்தின் காரணமாகத்தான் இவர்களால் சொத்துக்கள் குவிக்க முடிந்தது. வீட்டுக்கே பத்திரப்பதிவாளர்களை வரவழைத்து குறைந்த விலையில் அனைவரையும் பயமுறுத்தி பல்வேறு சொத்துக்கள் வாங்கப்பட்டுள்ளன என்பதற்கு போதுமான ஆதாரம் இருக்கிறது. அதே போல் வங்கிகளில் அடுக்கடுக்காக பணங்கள் பரிவர்த்தனை செய்யப்பட்டதும் நிரூபணமாகியுள்ளது. எனவே இவை அனைத்தையும் ஜெயலலிதா வேடிக்கை பார்த்து கொண்டிருந்தார், எனக்கு எதுவுமே தெரியாது என்று கூறுவதை ஏற்றுக்கொள்ள முடியாது. இவரும் உடனடியாகத்தான் இதற்கு செயல்பட்டார் என்பதில் போதுமான ஆதாரங்களுடன் தெளிவாக நிரூபிக்கப்பட்டுவிட்டது என்று அந்த உத்தரவில் கூறப்பட்டுள்ளது.
உச்சநீதிமன்ற மூத்த செய்தியாளர் ஜே வெங்கடேசன். அதிமுகவின் பொதுச் செயலாளர் சசிகலா மீதான சொத்து குவிப்பு வழக்கில் உச்சநீதிமன்ற தீர்ப்பு வெளியான பிறகு கட்சித் தொண்டர்கள் மற்றும் செய்தியாளர்களை சந்தித்த முதல்வர் ஓ பன்னீர்செல்வம் அதிமுக ஆட்சி தொடரும் என்று மட்டும் தெரிவித்தார். அதே சமயம் மாற்று அரசியல் கட்சித் தலைவர்கள் ஆளுநர் விரைவில் முடிவெடுக்க வேண்டும் என்று கோரிக்கை விடுத்தனர். அவர்களின் கருத்துக்களை கேட்கலாம்.
அம்மாவுடைய நல்லாட்சிதான் இப்பொழுதும் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. தொடர்ந்து மாண்புமிகு இதயம் டாக்டர் புரட்சித் தலைவி அம்மாவுடைய நல்லாட்சிதான் நடைபெறும். மாண்புமிகு அம்மாவுடைய கொள்கைகளை கோட்பாடுகளை மாண்புமிகு அம்மா அவர்கள் கொள்கைகளை கோட்பாடுகளை உறுதியாக மாண்புமிகு அம்மாவுடைய வழியில் செயலுடன் நம்முடைய அரசு உறுதியாக செயல்படுத்தும் என்பதை நான் இந்த நல்ல நேரத்திலே தெரிவித்துக் கொள்ள கடமைப்பட்டிருக்கின்றேன். முழுவதுமாக அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துடைய மாண்புமிகு சட்டமன்ற உறுப்பினர்களுடைய பெரும்பான்மை ஆதரவுடன் மாண்புமிகு அம்மாவுடைய நல்லாட்சி இப்பொழுது நடைபெற்றுக் கொண்டிருக்கின்ற நல்லாட்சி தொடரும் தொடரும் தொடரும்.
தமிழகத்தை தன் குடும்ப கட்டுப்பாட்டிற்குள் கொண்டு வர நினைத்த ஒரு குடும்பத்தின் எண்ணங்கள் தவிடு பொடியாகியுள்ளது. மேலும் இந்த தருணத்தில் அம்மாவின் புகழுக்கு களங்கம் கற்பித்த குற்றவாளிகள் குடும்ப உறுப்பினர்கள் அனைவரையும் இந்த வழக்கில் சேர்த்து சரியான தண்டனை வழங்க வேண்டும். மேலும் இதுபோன்ற மறைந்த முதல்வர் அம்மா அவர்களின் மரணத்திலும் இந்திய நீதித்துறை தானாகவே முன்வந்து சரியான நடவடிக்கைகளை மேற்கொண்டு உண்மையான குற்றவாளிகளுக்கும் உண்மையான குற்றவாளிகளை அடையாளம் காட்டி தன் கடமையை நிலைநாட்ட வேண்டும். இக்கட்டான இந்த தருணத்தில் அனைத்து அதிமுக தொண்டர்களும் மறைந்த முதலமைச்சர் அம்மா அவர்களின் எண்ணங்களுக்கு மதிப்பளிக்க வேண்டும்.
4 ஆண்டு கால தண்டனை. முதலமைச்சராக இருந்த ஜெயலலிதா அவர்களுக்கு 100 கோடி ரூபாய் ஃபைன், மற்ற மூவர்களுக்கு 10 கோடி ரூபாய் ஃபைன். ஆக இந்த தீர்ப்பு இப்பொழுது நிலைநாட்டப்பட்டிருக்கு. ஆகவே நீண்ட ஆண்டுகளுக்கு பிறகு இந்த நீதி நிலைநாட்டப்பட்டிருக்கிற காரணத்தால் இனிமேல் அரசியல்வாதிகளாக இருக்கக்கூடியவர்கள் பொது வாழ்வில் எப்படி தூய்மையாக இருக்க வேண்டும் என்பதற்கு எடுத்துக்காட்டக்கூடிய வகையில், வரலாற்று சிறப்புக்குரிய வகையில் இந்த தீர்ப்பு அமைந்திருக்கிறது.
எதை நமக்கு உணர்த்துகிறது என்றால், ஜெயலலிதா அம்மையாரும் கூட மறைந்தவர், காலமானவரை பற்றி பேசக்கூடாது என்றாலும் இதில் உள்ள லாஜிக் நாம் பேச வேண்டிய தேவை இருக்கிறது. ஆகவே ஜெயலலிதா அம்மையாரும் குற்றவாளிதான் என்பதை இந்த தீர்ப்பு நமக்கு உணர்த்துகிறது. அப்படிப்பட்ட நிலையில் இன்றைக்கு ஆளுங்கட்சியில் இருதரப்பாக பிரிந்து அம்மா ஆட்சியை காப்பாற்றுவோம் என்றுதான் சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள். ஆக அம்மா ஆட்சி என்பதே மக்களால் அளிக்கப்பட்ட, வாக்களிக்கப்பட்டு தேர்ந்தெடுக்கப்பட்ட இந்த ஆட்சி, ஜெயலலிதா அம்மையாரே குற்றவாளி என்று உணர்த்தக்கூடிய தீர்ப்பு வழங்கப்பட்டிருக்கிற நிலையில் இந்த ஆட்சி மேலும் தொடர்வது நியாயம்தானா என்கிற கேள்வியும் நமக்கு எழுகிறது.
அரசியல் கட்சித் தலைவர்களின் கருத்துக்களை கேட்டோம். அடுத்ததாக, சசிகலா கைதாகும் நிலை, அதிமுக சட்டமன்ற உறுப்பினர்களுக்கு முதல்வர் ஓ பன்னீர்செல்வம் அழைப்பு, மற்றும் சட்டமன்ற குழு தலைவராக எடப்பாடி பழனிசாமி தேர்ந்தெடுக்கப்பட்டுள்ளார் என்று புதிய திருப்பங்கள் இன்று ஏற்பட்டுள்ளது. தற்போது தமிழகத்தில் நிலவும் சூழல் குறித்து எமது செய்தியாளர் முரளிதரனிடம் நேரலையில் கேட்கலாம். முரளி, தமிழகத்தில் தற்போது நிலவும் சூழல் பற்றி கொஞ்சம் சொல்லுங்க.
அதாவது தமிழகத்தில் தற்போதைய சூழலை பொறுத்த வரைக்கும் 2-3 இடங்கள் விவகாரங்கள் நடக்கும் இடமாக இருக்கின்றன. ஒன்று சசிகலாவும் சசிகலா ஆதரவு எம்எல்ஏக்கள் தங்கியிருக்கும் கூவத்தூர், மற்றொன்று முதலமைச்சரின் இல்லம், இன்னொரு இடம் சசிகலாவின் இல்லமான போயஸ் தோட்ட இல்லம். இப்ப போயஸ் தோட்ட இல்லத்தில் எந்த அரவமும் கிடையாது. இப்ப கூவத்தூரை பொறுத்த வரைக்கும் இப்ப என்ன நடந்துகிட்டு இருக்குன்னா, கூவத்தூரில் உள்ள ரிசார்ட்டில் சசிகலா ஆதரவு எம்எல்ஏக்கள் தங்க வைக்கப்பட்டுள்ள ரிசார்ட்டில் பத்திரிகையாளர்களை உள்ளே அனுமதிக்காத காரணமாக காலை முதல் அங்கு கூடியிருந்த பத்திரிகையாளர்கள் தற்போது போராட்டம் நடத்த ஆரம்பித்திருக்கிறார்கள். அந்த ரிசார்ட்டின் முன்பாக அமர்ந்து தங்களை உள்ளே அனுமதிக்க வேண்டும், அங்கு இருப்பவர்களிடம் பேட்டிகளை எடுக்க அனுமதிக்க வேண்டும் என்று கோரி தற்போது போராட்டங்களை அவர்கள் ஆரம்பித்திருக்கிறார்கள். அதே போல ஒரு புகைப்பட கலைஞர் ஒருவர் தாக்கப்பட்டதாகவும் செய்திகள் வந்து கொண்டிருக்கின்றன. இது கூவத்தூர் ரிசார்ட்டில் தற்போது நடந்து கொண்டிருக்கும் விஷயம். மற்றொரு விஷயம் என்னவென்றால், முதலமைச்சர் ஓ பன்னீர்செல்வம் தற்போது தன்னுடைய இல்லத்திலிருந்து முதலமைச்சர் ஜெயலலிதாவின் நினைவிடம் நோக்கி தற்போது சென்று கொண்டிருக்கிறார். இது மற்றொரு விவகாரம். கூவத்தூரை பொறுத்த வரைக்கும் இன்னைக்கு காலில இருந்து என்ன நடந்தது அப்படின்னா, காலையில் தீர்ப்பு வந்தவுடன் 2-3 பேர் அந்த ரிசார்ட்ல இருந்து வெளியில ஓடி வந்தாங்க. உடனே இங்க இருந்து போயிருங்க, தீர்ப்பு நெகட்டிவா வந்துருச்சு, இடத்த காலி பண்ணுங்கன்னாங்க. ஆனால் இதெல்லாம் நடந்து ஒரு 2-3 நிமிடங்களுக்குள்ளாகவே ஆயிரக்கணக்கான காவல்துறையினர் மிக வேகமாக வாகனங்களில் வந்து அந்த கூவத்தூர் ரிசார்ட்டுக்குள் நுழைஞ்சாங்க. அவங்க எல்லாமே தமிழ்நாடு அரசோட கமாண்டோ காவல் படையினர், அவர்கள் அந்த ரிசார்ட்டுக்குள்ள நுழைஞ்சாங்க. அதற்கு பிறகு அங்கிருந்து எந்த நடவடிக்கையும் இல்லை. காவல்துறையினர் அந்த ரிசார்ட்டுக்குள் நுழைந்ததற்கு பிறகு எந்த நடவடிக்கையும் இல்லை. இதற்கு சில மணி நேரங்களுக்கு பிறகு மாலை கொஞ்ச நேரம் ஆன பிறகு செங்கோட்டையன் வந்து சொன்னாரு, எடப்பாடி பழனிசாமியை அதிமுகவின் சட்டமன்ற கட்சி தலைவராக நாங்க தேர்வு செய்திருக்கிறோம் அப்படின்னாரு.
அவர் தேர்வு செய்ததா சொல்லப்பட்டது இல்லையா? ஆளுநரை அவர் சந்தித்ததாகவும் செய்திகள் வெளியாகின. ஆளுநர் சந்திப்புல வந்து முக்கியமான கருத்துக்களை அவர் பகிர்ந்துகிட்டாரா?
அதாவது ஆளுநர் சந்திப்பை பொறுத்த வரைக்கும் ஆளுநர் மாளிகையிலிருந்து என்ன சொன்னாங்க அப்படின்னா, அவங்க அப்பாயின்மெண்ட் கேட்டாங்க ஆளுநர்கிட்ட, அதனால நாங்க அப்பாயின்மெண்ட் கொடுத்துருக்கோமே தவிர அவர்களை ஆட்சி அமைக்க அழைக்கவில்லை. 12 பேர் வரைக்கும் வரலாம்னு சொல்லியிருந்தோம், அதனால வந்து எங்களை பார்த்தாங்க தவிர ஆளுநர் வந்து ஆட்சி அமைக்க அவங்களை அழைக்கல. அவர்களும் ஆளுநரை பார்த்து விட்டு வந்த பிறகு எந்த கருத்தையும் தெரிவிக்கவில்லை. பிரமிளா,
இப்ப வரைக்கும் அவங்க எப்ப இந்த பெங்களூர் நீதிமன்றத்துல சரணடைய போறாங்க? சசிகலா, இளவரசி, சுதாகரன் உள்ளிட்டோர் எப்ப சரணடைவாங்கன்னு எதிர்பார்க்கப்படுகிறது?
இது தொடர்பாக செய்தியாளர்களிடம் பேசிய நவநீத கிருஷ்ணன்ட்ட கேட்டப்ப அவர் இதுக்கு பதிலளிக்க மறந்துட்டார். இதை பத்தியெல்லாம் பதில் சொல்ல எனக்கு அதிகாரம் இல்லை, நாங்கள் உச்ச நீதிமன்றத்தை அணுக போறோம், அதற்கு பிறகுதான் இது தொடர்பாக முடிவெடுக்கப்படும் என்று அவர் சொன்னார். ஆகவே சசிகலா, இளவரசன், இளவரசி சுதாகரன் போன்றவர்கள் எல்லாம் எப்போது பெங்களூர் நீதிமன்றத்தில் சரணடைவார்கள் என்பது குறித்த தகவல் இதுவரைக்கும் அவங்க யாருக்குமே தெரிவிக்கல.
அங்க சென்னை நகரத்தில் இருக்கிற நிலைமை பத்தி சொல்லுங்க. காவல்துறையினர் அதிகமாக குவிக்கப்பட்டிருக்காங்களா?
சென்னை நகரை பொறுத்த வரைக்கும் காவல்துறையினர் பெரிய அளவில் குவிக்கப்பட்டிருக்காங்கன்னு சொல்ல முடியாது. ஆனா கூவத்தூருக்கு செல்லும் பாதை மகா சென்னை பாண்டிச்சேரி கிழக்கு கடற்கரை சாலையில் தான் அது அமைந்திருக்கு.
நன்றி, நன்றி முரளி, உங்களுடைய தகவல்களுக்கு நன்றி. இத்துடன் இன்றைய நிகழ்ச்சி நிறைவடைகிறது. வணக்கம்.